ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு சொன்ன சொல்லேதென்று. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
முதல் பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணம். ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நின்று இளங்கும், ஜோதி ரூபமான அறிவாக நின்று இளங்கும் அந்த தத்துவம் மௌனியாய் தோன்றி அவரே குருவாக தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை வாக்கின் துணை கொண்டு எனக்கு காட்டினார். இது எப்படின்னா, இந்த உதாரண மனசுல இருந்தா புரிஞ்சிடும். கிளை எட்டாத அந்த சந்திரனை காட்டியது போல வாக்கு செல்லாத இடத்தில் ஆனால் இந்த வாக்கின் மூலமாக நாம் சென்றோம். இதுதான் முதல் பகுதி, முதல் பாடல். இப்படிப்பட்ட இறைவன் குருவாக தோன்றி வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்தார். இதோடு முதல் பாடல் முடிவடைகின்றது. இரண்டாவது பாடலுக்கு செல்லலாம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இது இரண்டாவது பாடல். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இது ரொம்ப சுலபமா இருக்கு, எளிமையா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன, இதை படிச்சாவே நமக்கு புரிகின்றது. படிச்சு பார்ப்போமே. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். எனக்கு குரு வந்து சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு முடிச்சார். இப்போ சொல்லாத வார்த்தையை எனக்கு சொன்னார் இல்லையா, சொல்ல முடியாத வார்த்தையை என்கிட்ட சொன்னார். அதை எப்படி பிறகு நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவர் எனக்கு சொல்ல முடியாத தத்துவத்தை சொன்னார், அந்த சொல்ல முடியாத தத்துவத்தை உணர்த்தினார், அதையும் நானும் சொல்ல முடியாதுதான். ஆகவே சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், எனக்கு புகட்டிய சொல்லை எப்படி நான் எடுத்து சொல்வேன், ஏதென்று சொல்வேன்னா என்னால சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொன்ன சொல் என்றால் அந்த சொன்ன சொல்லினால் எனக்கு புகட்டப்பட்ட தத்துவம், அதை நான் எப்படி எடுத்து சொல்வேன் என்றால் எடுத்து சொல்ல முடியாது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். பிறகு என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி. சூதாய் அப்படின்னா ஏமாற்றி, வஞ்சகமாய் என்னை வந்து ஏமாற்றி தணிக்கவே தனிமைப்படுத்தினார். என்னை வந்து ஏமாற்றி தனிமைப்படுத்தினார். ஏமாற்றினா இந்த இடத்துல என்ன பொருள், இந்த இடத்துல சூது அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, சில சமயங்கள்ல குழந்தைகளை பெற்றோர்கள் ஏமாற்றி வீட்டுல விட்டுட்டு போய்விடுவார்கள். அவர்கள் எங்கேயோ கிடைக்கு, அதை முக்கியமான வேலைக்கு போகணும். குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கும், நானும் வர்றேன்னு அடம் பிடிக்கும். பிறகு அவர்கள் ஏதாவது சூது செய்வார்கள், அந்த குழந்தையினுடைய கவனத்தை திருப்பி பிறகு அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிக்கொள்வார்கள். இப்படி பெற்றோர்கள் எப்படி குழந்தையை ஏமாற்றுகிறார்களோ அதுதான் இந்த இடத்துல சூது. அப்படி என்னை சற்று ஏமாற்றி என்ன பண்ணாராம் அந்த இறைவன், இந்த இடத்துல குரு, இந்த குரு வந்து கொஞ்சம் ஏமாற்றினாராம். அதெல்லாம் என்ன ஏமாற்றுதல்னு பிறகு பார்ப்போம் விளக்கத்துல. என்ன கொஞ்சம் ஏமாற்றி தணிக்கவே என்றால் என்ன வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தினார், மற்றவங்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு ஒரு அசங்கமாக்கி விட்டார். உன்ன வந்து ஆட்டு மந்தை போல அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஓடிட்டு இருந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டாராம், என்ன கொஞ்சம் தனிமைப்படுத்தினார். அதனாலதான் சிங்கத்தினுடைய பெருமையை சொல்றது. சிங்கம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கார். இந்த ஆடு மானெல்லாம் பார்த்தாதான் அது கூட்டம் கூட்டமா இருக்கும், அதனால தனிமையில் இருக்க முடியாது. ஆனா சிங்கம் பார்த்தீங்கன்னா அது தனியா தான் இருக்கும். அப்படி என்னை கொஞ்சம் தனிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி பிறகு என்ன செய்தாராம், சும்மா இருத்தி. என்ன குரு ஏற்கனவே என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், சும்மாருன்னு சொல்லியிருக்கார். அப்படி என்னை சும்மா இருத்தி பிறகு என்ன செய்தார், என்னை கொஞ்சம் தனிமைப்படுத்தினார், சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் பிரிச்சார், சும்மா வேற இருக்க வச்சிட்டார். தனிமைப்படுத்தி வேற ஒன்னும் செய்ய வைக்கல, சும்மா இருத்தி பிறகு என்ன பண்ணாராம், முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலை ஏதும் இல்லாதே என்றால் எனக்கு முன்னாடி எந்த பொருளும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. முன்னிலைனா கண்ணுக்கு முன்னாடி, இந்திரியங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இல்லாதே என்பது இல்லாது இல்லாத என்று பொருள். இந்த ஏ அப்படிங்கிறது தேற்ற ஏகாரம் அப்படின்னு சொல்றது. சமஸ்கிருதத்துல ஏவ அப்படின்னு சொல்றது. அப் நிறுத்தி முன்னிலை ஏதும் இல்லாத, முன்னிலை ஒன்றும் இல்லாத என்று பொருள். இல்லாத சுகம் முற்ற செய்தே, முன்னிலை எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லாமல் ஆனால் சுகத்தை முற்ற செய்தான் என்றால் மேலான சுகத்தை எனக்கு கொடுத்து. அதாவது பொதுவா சுகம் வேணும்னா முன்னாடி ஏதாவது இருக்கணும், முன்னாடி ஏதாவது இருந்தா தான் சுகம். முன்னாடி டெலிவிஷன் ஓடிட்டு இருந்தா சுகம், முன்னிலை ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சுகம்? ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லை ஆனால் சுகம் எப்படினா, முன்னாடி ஒண்ணுமே இல்லையே துக்கமா இருக்கிறேன்னு கிடையாது. முன்னாடி எந்த சுகமும் இல்லை ஆனால் பொருளும் இல்லை ஆனால் சுகம் முற்ற செய்து அப்படின்னா, முற்ற செய்துனா சுகத்தினுடைய எல்லையை இவர் காட்டினார். அவ்வளவுதான் இந்த உலகத்துல சுகத்தை அடைய முடியும். இந்த மனித ஜென்மத்தில் எடுத்து இந்த உலகத்துல எவ்வளவு மேக்சிமம் சுகத்தை அடைய முடியுமா, அப்படிப்பட்ட மேலான சுகத்தை முற்ற செய்தே என்றால் முற்ற செய்து அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்து என்னை பற்றி கொண்டான். என்னை பற்றி கொண்டான்னா என்னை தன்மயமாக்கி கொண்டான், என்னை பற்றி கொண்டாண்டி. இதுதான் இதனுடைய பொருள். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாக தணிக்கவே தனிமைப்படுத்தி சும்மா இருத்தி எந்த பொருளும் முன் இல்லாமல் சுகத்தினுடைய எல்லைக்கு என்னை எடுத்து சென்று என்னை பற்றி கொண்டான், என்னை தன்னுள் அடக்கி கொண்டான். இதுதான் என்னுடைய மொழிபெயர்ப்பு. இனி வந்து இதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து நம்ம சிந்திப்போம். அப்படித்தான் இனிமேல் நம்ம சிந்திக்க போறோம். ஒவ்வொரு பாடலினுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு பிறகு அதிலிருந்து ஏதாவது சில சொற்கள் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போம். இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ற கருத்து, சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்து அதில் ஒண்ணும் இல்லை சிந்திக்கிறதுக்கு. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் இதோட ஓவர் தான், அல்லது முடிச்சுக்கலாம், அல்லது இதை வச்சு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். சிந்திக்க வேண்டிய பாடல் இவைகள் எல்லாம். தனிமேல் உட்கார்ந்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன சிந்தனை கிடைக்கிறதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல நடக்கிற கஷ்டம் என்ன சங்கடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு சில கருத்தை புரிய வைக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு நான் இதை உணர்த்த முடியவில்லைன்னு சொல்லித்தான் சங்கடப்படுறோம். பெற்றோர்கள் எதுக்கு சங்கடப்படுகிறார்கள், குழந்தைக்கு நான் புரிய வைக்க முடியல, இந்த பாடல் எல்லாம் படி நல்லா இருன்னு புரிய வைக்க முடியல. அல்லது சில பேர் என்ன செய்கிறார்கள், வயதான தாய் தந்தைக்கு எனக்கு புரிய வைக்க முடியல. ஒன்னா சின்ன குழந்தைக்கு புரிய வைக்க முடியல, இல்ல வயதாயிடுது அதனால புரிய வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு கஷ்டம். இப்படி எல்லாருக்கும், நண்பன் வந்து இனி ஒரு நண்பனுக்கு என் மனசை புரிய வைக்க முடியல, ஒரு பிசினஸ்ல பார்ட்னருக்கு இனி ஒரு பார்ட்னருக்கு புரிய வைக்க முடியல, கணவன் வந்து மனைவிக்கு இதை புரிய வைக்க முடியல, மணவன் வந்து கணவனுக்கு இதை புரிய வைக்க முடியலன்னு சொல்லி நம்மளுடைய சங்கடமே பார்த்தோம் சொன்னா, மற்றவர்களுக்கு நான் புரிய வைக்க முடியவில்லை. இது எப்ப இந்த சங்கடம் வருதுன்னா, சில விஷயம் நமக்கு புரிஞ்சுட்டா நமக்கே ஒன்னும் புரியலன்னு வச்சுக்கோமே, இந்த சங்கடமே வராது. அதனாலதான் அறியாமையோட முட்டாளா இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் அறிவு வந்துட்டா தான் சங்கடமே. காரணம் என்ன, அறிவு வந்தாச்சு, அறிவு வந்த உடனே அந்த அறிவோட நம்மால வாழ முடியவில்லை. இப்ப வந்து தூய்மையா இருந்து ஒரு வாழ்க்கையே தெய்வீகமா இருந்தா நல்லா இருக்குங்கிற அறிவு வந்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணலன்னு வச்சுக்கோமே, எல்லாம் அசுத்தமா இருக்காங்க, அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு. அதுக்கு இந்த அறிவு வராம இருந்துட்டா நல்லா இருக்குமோன்னு நமக்கு தோணும், அப்பதான் இந்த சங்கடம் வரும். அவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே, துணியையும் இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியலையே. காரணம் என்ன, நமக்கு புரிஞ்சிடுது. அப்போ நம்ம மனதுல புத்தியில ஒரு வர்ற போராட்டம் எந்த நேரத்துல அப்படின்னா, நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு அது நமக்கு நல்லத கொடுக்குன்னு தெரிஞ்சு அது நமக்கு சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் மீது நமக்கு கொஞ்சம் பற்று வேற இருக்கு, அதுதான் அங்க கஷ்டம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்னமோ பண்ணிட்டு போட்டும், நமக்கு யார் மீது பற்று இருக்கோ, யாரோட நம்ம விவகாரம் பண்ணி ஆகணுமோ அவர்களிடம் நம்ம வந்து புரிய வைக்க முடியலைங்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், வேதனைப்படுறோம். இந்த வேதனைக்கு காரணம் என்னன்னா வேதாந்தம் தான். ஏதோ வேதாந்தம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டதுனாலதான் எக்ஸ்ட்ரா துக்கம். இந்த மாதிரி நீங்க தாய்மானவர் பாடல் படிச்சு ஒன்னும் கேட்கலன்னு வச்சுக்கோமே, இந்த துக்கம் எல்லாம் இருக்காது. இப்ப இந்த துக்கம் ஏன் வருது அப்படின்னா புரிய வைக்க முடியவில்லை. இப்ப இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதுதான் இந்த முதல் வரியில இருக்கு. வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கணும். என்ன என்றால், யாருக்கும் நாம் எதையையும் புரிய வைக்க முடியாது. இது ஒரு பேருண்மை. யாருக்குமே நாம் எதையும் புரிய வைக்க முடியாது. இதை வந்து மனசுல அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுதான் மந்திரமே. நீங்க வந்து ஓம் நமசிவாயான ஜபிக்கிறத விட கொஞ்ச நாள் இதை ஜபிங்க. என்னன்னா, யாருக்கும் எதையும் நான் புரிய வைக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பிறகு நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கும் ஒன்னே புரிய வைக்க முடியாதுன்னா நீங்க பேசி எங்களுக்கும் புரிய வைக்க முடியாது. அப்ப எதுக்கு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? தாய்மானவர் தான் எதற்கு இதை பாடினார்? சாஸ்திரம் தான் எதற்கு இருக்கு? அது புரிய வைக்கிறதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. பிறகு நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் எங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னா நாங்க தான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அந்த சந்தேகம் வரும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், நாம் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள ஒரு கருவியாக செயல்படலாம், கர்த்தாவாக இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், ஆனா கரணமாக இருக்கலாமே தவிர புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு கர்த்தாவாக செயல்பட முடியாது. இப்போ உபனிஷத்தாகட்டும் அல்லது என்னுடைய வாக்காகட்டும், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமே தவிர கர்த்தா அல்ல. இத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நான் புரிய வைக்கிறேங்கிற கர்வம் எல்லாம் இருக்க, நான் ஒரு ஆசிரியர் மற்றவங்களை எல்லாம் திருத்திட்டேங்கிற எண்ணமே நமக்கு வராது. இப்ப என்னாலதான் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கவே மாட்டோம். காரணம் என்ன? யாரையும் நம்ம மாற்றுறதுக்கான உரிமை கர்த்தான்னு சொன்னாவே உரிமை உடையவன், சுதந்திரக கர்த்தா. பாணினியினுடைய லட்சணமே கர்த்தாவுக்கு ஒரு லட்சணம் சொல்றார், சுதந்திரமாக இருப்பவன். உரிமை யாருக்கு இருக்கோ அவன் கர்த்தா. இப்ப வந்து எனக்கு மற்றவர்களை புரிய வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. பிறகு என்ன இருக்குன்னா, மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஒரு கருவியாகத்தான் நான் செயல்பட முடியும். பிறகு யாருக்கு உரிமை இருக்குன்னா அவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது, புரிஞ்சு கொள்றவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்ம வந்து எதையும் மாற்ற எதையும் புரிந்து கொள்ள ஒரு கர்த்தாவாக இல்லை. இத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா மனதுல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்துடும், மனதுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, நம்ம சொல்லி என்ன யாரு கேட்க போறா? யாரும் கேட்க போறதில்லை. நம்ம சொல்லுவோம், ஒரு கருவியாக இருந்து நல்லதை சொல்லுவோம். என்ன சில விஷயங்களை தெரிஞ்சிட்டோம், நல்லதை தெரிஞ்சிட்டோம், சொல்லுவோம். கேட்டு மாறுவதும் புரிந்து கொள்வதும் அவர்களுடைய விருப்பம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், நான் என்னென்னு சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சலிச்சுட்டு சொல்றார். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. காரணம் என்ன? நான் வந்து வெறும் கருவிதான், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறேனே தவிர நான் கர்த்தாவாக இல்லை. இப்ப இந்த பாடத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நைட்ல இருந்தே புரிஞ்சுக்கணும். என்னன்னு இதை கேட்டதுல இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த இடத்துலயும் கர்த்தா அல்ல நான், காரணம் தான். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உங்க இஷ்டம்தான். இந்த போய் மத்தவங்களுக்கு நான் புரிய வைக்கத்தான் போறேன்னு போலாம். நீங்க போயிட்டீங்களே, இவ்வளவு நேரம் நான் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. புரிய வைக்க முடியாதுன்னா புரிய வைக்க முடியாதுதான். நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமாக இருக்கலாம். நான் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். என்னிடத்துல ஒருவர் வந்து சொன்னார், தன்னுடைய மாமனார் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவரை அவமானப்படுத்திட்டாராம். உடனே அவர் என்னிடத்துல ரொம்ப சீரியஸா சொன்னார், என்னுடைய ஃபாதர்-இன்-லா என்னுடைய மாமனார் வந்து அவமானப்படுத்திட்டார், அவர் பேசுனது தப்புன்னு நான் புரிய வைக்க போறேன் சாமி, சண்டை போட்டு புரிய வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அவரிடம் சொன்னேன், அவருக்கு ரொம்ப வயசாயிடுது, ஏதோ தெரியாம சொல்லிட்டார், அவருக்கு புரிய வைக்க முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு. இல்ல சாமி, நான் அவருக்கு புரிய வைக்கத்தான் போறேன். இல்ல முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் என்ன எரியாம அவரோட ஆர்குமெண்ட். அதற்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி இவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி, அவருக்கு போய் அதை புரிய வைக்க முடியாதுன்னு இவருக்கு எனக்கு புரிய வைக்க முடியும்னு நினைச்சதுனாலதான் நான் கொஞ்ச நேரம் அவரோட வாதம் பண்ணேன். அப்ப நான் பேசாம இருந்துட்டேன், சரி முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைஞ்சா நல்லதுன்னு சொல்லி. நான் என்ன புரிஞ்சிட்டேன், இவருக்கு புரிய வைக்க முடியாதுங்கிற விஷயத்த புரிய வைக்க முடியாது, அவராக புரிஞ்சுட்டா உண்டு. இத தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். என்னன்னா, வாதம் பண்றதையே நம்ம விட்டுருவோம், ஆர்குமெண்டே இருக்காது. எதுக்கு போய் யார்கிட்ட வாதம் பண்றது? நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம். எப்பெல்லாம் ஆர்குமெண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தா ஐட்டம் நடத்தும். ஏன்னா நான் அங்க நிலைநாட்டணும்ங்கிற என்ன வந்துடுது, என்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணமா இருக்கிறமோ அங்க வந்து வாதம் இல்லை, மனது சந்தோஷமா. நம்ம மனதை கரணமா வச்சிருக்கிற வரைக்கும் மனது நமக்கு சந்தோஷமா இருக்கும். மனது கர்த்தாவாகும் பொழுதுதான் மனது நம்ம அளக்கடிக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து சாதாரண விஷயத்துக்கும் இதுதான், பிரம்ம ஞானத்துக்கும். பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் என்ன உணர்கிறார்கள்னு சொன்னா, நான் வந்து யாருக்கும் அந்த பிரம்மத்தை எடுத்து சொல்ல முடியாது, காரணம் என்னுடைய குருவே எனக்கு அவர் நாள வாயில சொல்ல முடியல, அதே கதிதான் எனக்கும். பிறகு நான் என்ன பண்றேன்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒரு கருவியா இருந்துட்டு இருக்கேன், புரியறவங்க அது புரிந்து கொள்ளலாம். என்னுடைய குருவும் கருவியா இருந்தார், இப்ப அவருடைய குரு அவருக்கு கருவியா இருந்தார். இப்படி நம்ம எல்லாம் ஒரு கருவியாக இருந்து வருகின்றோமே தவிர யாரும் கர்த்தா அல்ல என்று உணர்ந்தவுடன் அந்த ஒரு மன நிறைவு இருக்கின்றதல்லவா. என்ன நிறைவுனா, பேசணுங்கிற ஆதங்கம் போயிரும், நிரூபிக்கணும், இந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு எல்லாத்துக்கும். பேசி நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகம், அதெல்லாம் போன உடனே மனசுக்கு வர்றது டோட்டல் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், முழுமையா வருகின்ற அமைதி. அந்த அமைதியினுடைய வெளிப்பாடுதான் இந்த சொல். நான் இதை அதிகமா சொல்றது காரணம், இந்த சொல் பல இடங்கள்ல இனி வரப்போகுது. அதாவது, பேசாத காரியம் பேசினான், பெற்றதை ஏதென்று சொல்வேன். இப்படி நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்றது என்னால சொல்ல முடியாது, பெற்றதை நான் எப்படி சொல்லுவேன்னு என்னால சொல்ல முடியாது, அதாவது என்னால புரிய வைக்க முடியாது, என்னால் விளக்க முடியாது என்று பல இடங்களில் தாயுமானவர் பேசுகின்றார். இந்த ஆனந்த கழிப்பு மட்டுமல்ல, பல இடங்கள்ல தன்னுடைய சொல்லினுடைய பயனின்மையை அவர் உணர்ந்தார். அப்போ அவர் உண்மையிலேயே புரிய முடியாத தத்துவத்தை அவர் புரிஞ்சிட்டதுனாலதான் இப்படிப்பட்ட சொற்கள் அவரிடம் இருந்து வந்துள்ளது. அதனால் இந்த மாதிரி சொல்லல எந்தெந்த இடத்துல வருதோ அந்த அனைத்துக்கும் இதுதான் நம்ம பார்த்ததுதான் விளக்கம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், இதனுடைய பொருள் என்ன? இதுதான் பாவார்த்தம்ங்கிறது. பாவம்னா எந்த உணர்விலிருந்து தாயுமானவருக்கு இந்த சொல் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்லுவேன், என்னால சொல்ல முடியாது, நான் ஊமையாகி விட்டேன், நான் மௌனத்தை அடைந்து விட்டேன். காரணம் என்ன? எப்பொழுது வாய் பேசிட்டு இருப்போம், எப்பொழுது நான் கர்த்தா, நான் இதை நிலைநாட்டி விடுவேன், எனக்கு வந்து வாக் சாதுரியம் இருக்கு, எனக்கு வந்து இலக்கணம் தெரியும், தர்க்கம் தெரியும், பேசி புரிய வச்சிருப்பேன்னு என்ன இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்போம். பிறகு யாருக்கும் ஒன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சவுடன் மௌனத்தை நாம் அடைவோம். இதற்கு இனி ஒரு நல்ல உதாரணம் இருக்கின்றது. சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒருவர், அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு, சில சமஸ்கிருத பாடல்கள். அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் வந்து ஒரு குருவிடம் நன்கு வேதாந்தம் எல்லாம் பயின்றார். பயின்றது கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார், யாரெல்லாம் அவரிடம் வருகிறாரோ அவரிடமெல்லாம் வாதம் பண்ணி வாதம் பண்ணி வென்று கொண்டே இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் தர்க்கத்தை வச்சு பேசி பேசி எல்லாத்தையும் வெற்றி பெறுவர், இப்படி இருந்து கொண்டு இருந்தார். ஒருவர் வந்து என்ன செய்தார், உங்களுடைய சிஷ்யன் நல்ல அறிவாளிதான், நல்லவர் தான், ஆனா எப்பொழுது பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் வாதம் பண்ணி வாதம் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னார். தன்னுடைய குருவிடம் போய் சொன்னார். உடனே குரு கூப்பிட்டு அவர் சொன்னார், சதேசிவ பிரம்மேந்திரா கிட்ட சொன்னார், என்னன்னா, ஊர்வாயெல்லாம் நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாய எப்ப மூட போறேன்னு கேட்டார். ஊர்வாய நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாய எப்ப மூட போறேன்னு, அதுதான் அவர் கடைசியா பேசினது. அதற்கு பிறகு அவர் வாயை திறக்கவே கிடையாது. அவர் வாழ்க்கை பூரா அதற்கு பிறகு மௌனத்தை அடைஞ்சார். ஏன்னா வாய் அதிகமா பேசிட்டு இருக்க சிந்தனை தவம் நல்லா செய்ய முடியாது. அதற்கு பிறகு நன்கு தவம் செய்து ஸ்ரோத்ரியனாக இருந்த அவர் பிரம்மனிஷ்டனாக மாறினார். காரணம் என்னன்னா, இந்த சொல்லுதான், சொல்லு என் கையில ஒரு ஆயுதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பிரயோகம் பண்ணிட்டு இருப்போம், அது ஒரு ஆயுதம் அல்ல, அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உணரணும். நம்ம எத்தனை சொற்களை படிச்சு வச்சிருக்கிறோமோ அதை யாருக்கும் நான் ஒன்னும் பண்ணிட முடியாது. பிறகு என்னன்னா, மேபி ஒரு கருவியா வச்சிருக்கலாம், பயனடைறவங்க அடையலாம்னு உணரும் பொழுதுதான் நம்ம மனதில் ஒரு மௌனத்தை அடைவோம். அது மனதில் அடைகிற மௌனம், அது தாய்மானவர் அடைஞ்ச காரணத்தினாலதான் இந்த மாதிரி சொற்கள் பல அவரிடம் இருந்து வந்துள்ளது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் அடுத்த பாட்டிலேயே இருக்கு, பெற்றதை ஏதென்று சொல்வேன், பேசாத காரியம் பேசினார். இப்படி பல இடங்கள்ல அவர் சொல் ஒரு கருவி, நான் ஒரு கரணம் என்பதை உணர்ந்தார். நான் ஒரு கர்த்தா அல்ல. நான் வந்து லௌகிக உதாரணமா சொன்னேன், இதுவே பிரம்ம விஷயத்திலையும் சரி, பிரம்ம ஞானத்திலையும் சரி, லௌகிக விஷயத்திலையும் சரி, யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆனால் நாம் ஒரு கருவியாக செயல்படலாம். நம்மளுடைய சொல் தூய்மை, சிந்தனை தூய்மை இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல கருவியாக செயல்படலாம். நாம் ஒரு கருவியே தவிர கர்த்தா அல்ல. அதுதான் இதனுடைய பாவனை. இனி அடுத்த சொல்லுக்கு வந்தால், என்னை சூதாய் தணிக்கவே. இந்த இடத்துல அழகான சில கருத்துக்கள் இருக்கு. என்ன வந்து பகவான் என்ன செய்தார்னா, சூதாய் ஏமாற்றினார், குரு வந்து ஏமாற்றினார். என்ன ஏமாற்றினார் அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்போ ஒருவன் வந்து ஏழையா இருந்துட்டு இருக்கான் அல்லது பக்தனா இருக்கான், அவன் வந்து பகவான் மீது பக்தி செலுத்தி கொண்டு இருக்கின்றான். திடீர்னு அவனுக்கு பணம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, பணம் புகழ் உறவினர்கள் எல்லாம் வருது. உடனே அவன் என்ன சொல்லுவான், பகவான் வந்து எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவான். ஒருவன் ரொம்ப ரொம்ப தவம் பண்றான், ரொம்ப தவம் பண்ண உடனே நல்ல ஒழுக்கமா வாழ்ந்து கடும் தவம் பண்ண உடனே அதனுடைய பலனா பணம் வந்ததுன்னா அவன் என்ன நினைக்கிறான், பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். ஆனா உண்மையிலேயே பகவான் அங்க சூதுதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை கொடுத்து மயக்கிட்ட, கொஞ்ச நாள் நீ என்ன சிந்திக்காத, தவம் எல்லாம் பண்ணாத, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லி சூது பண்ணியிருக்காரு பகவான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார்னு நினைச்சிட்டு இருக்கான். கட்டோபனிஷத்துல நச்சிகேதங்கிற ஒரு மாணவன் வந்து பரபிரம்ம தத்துவத்தை கேட்கும் போது யம தர்மராஜா என்ன பண்ணார், ஆசிரியரா இருக்கிறவர், உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேன் அந்த தத்துவத்தை கேட்காத சூது பண்ணினார். ஆனா அந்த பொடி பையன் என்ன பண்ணா, சூதுக்கு மயங்கல, இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டு கடைசியில் அந்த பரபிரம்மத்துக்கு வந்தா. அப்படி பகவான் வந்து பல இடங்கள்ல நமக்கு எது நன்மைன்னு சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை கொடுத்து சூது பண்ணுவார். இது ஒரு விதமான சூது. இனி ஒரு விதமான சூது என்ன தெரியுமோ, ஒருவன் நல்லா தவம் செய்து வந்தால் கஷ்டத்தை கொடுப்பார் பகவான். கஷ்டத்தை கொடுத்து பிறகு அது ஒரு சூதுதான், பிறகு என்ன செய்ய போறார், பெரும் நன்மையை செய்ய போறார். அவைகளெல்லாம் எப்படி என்பதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.